அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
இயேசுவின் நாமம், 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 இ கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராட்சியினர்களே, இன்று நாம் யோவான் சுவிசேஷம் 8:39 முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாருங்கள், யோவான் 8:39-44 வரை வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைவாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தகப்பனைப் போல மகன் இருப்பான் என்று சொல்வார்கள். அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமை போல கிரியையிலே காட்டுவீர்கள் என்கிறார். அதற்கு பதிலாக அவர்கள் அவரை கொல்ல பார்த்தார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பதற்கு பதிலாக பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிசாசானவனே கொலைக்கும் பொய்க்கும் பிதாவாயிருக்கிறான். எனவேதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லும்பொழுது, உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய கிரியைகளையே நீங்களும் செய்வீர்கள் என்கிறார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை குத்தி காட்டும்படியாக, நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் கன்னிப்பிறப்பை விசுவாசிக்கவில்லை. இதை விசுவாசிக்காத எவருமே ஒரு கிறிஸ்தவராயிருக்க முடியாது. இந்த கூட்டத்தினர் பிதாவை தங்களுடைய பிதா என்று அழைக்க முற்பட்டார்கள். எனவேதான் இயேசு கூறுகிறார், தேவனை உங்கள் பிதா என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள், ஏனென்றால் நான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நானே சொந்தமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்பதை தெளிவாக கூறுகிறார். அருமையானவர்களே, தேவனே நம்முடைய பிதா என்பதை நாம் எப்படி அறிவோம்? யோவான் தனது நிருபத்தை எழுதும்பொழுது இதற்கான விடையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 5:1, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இந்த யூதர்கள் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தாலும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் இதே கருத்தை உலகத்திலே பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தேவன் பிதா என்பதும் எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்று கூறுவதும் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது. ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு பிசாசின் பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார்கள். வேத புத்தகத்திலே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவன் பிதா என்று எந்த இடத்திலேயும் கூறப்படவில்லை. எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் என்றும் சொல்லப்படவில்லை. மிக தெளிவாக இந்த சமய தலைவர்கள் கூட பிசாசின் பிள்ளைகள் என்று இயேசு கூறினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பதன் மூலமாக மட்டுமே ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக முடியும். இயேசுவின் இந்த வார்த்தைகள் அவர்களை உலுக்கியது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள் சத்தியம் என்று உறுதியாய் சொன்னார். எந்த ஒரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையிலே பாவத்தை சுட்டிக்காட்ட முடியாது என்பதையும் கூறினார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர். தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற எவருமே இயேசு கிறிஸ்து கூறுவதை கவனித்து கேட்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விரும்புகிறதில்லை. அநேகர் நினைக்கிறது என்ன? நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம், நாம் கருத்தொருமித்த சகோதரர்கள், நாம் அன்பை குறித்து பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சத்தியத்திற்காக நிற்பீர்கள் என்று சொன்னால், இயேசு அன்றைக்கு கூறியது போல பிசாசானவனை குறித்து நீங்களும் கூறுகிறீர்கள், அவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இவ்வாறு செய்யும்பொழுது மற்றவர்களால் உங்களுக்கு கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். யோவான் 8:45 பாருங்கள், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இயேசு சத்தியத்தை சொன்னாலும் அதை மக்கள் விசுவாசிக்கவில்லை என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது இல்லையா? மேலும் மேலும் அவர்கள் உள்ளத்திலே எதிர்ப்பைத்தான் அது உண்டு பண்ணியது. இன்றைக்கும் உலகத்திலே மக்கள் உண்மைக்கு புறமான வதந்திகளையும் பெரிய பொய்களையும் நம்புகிறவர்களாயிருக்கிறார்கள். சர்வாதிகார ஆட்சி செய்தவர்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லரும் தனது புத்தகத்தில் இதை குறித்து எழுதும்பொழுது வெளிப்படையாகவே எழுதியிருக்கிறார். அதாவது எந்த ஒரு பொய்யையும் திரும்ப திரும்ப கூறும்பொழுது மக்கள் அதை நம்புவார்கள் என்கிறார். இன்றைக்கு விளம்பரம் செய்கிறவர்களும் ஊடகங்களிலே இருக்கிறவர்களும் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யோவான் 8:46-48 வரை பாருங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கேட்ட கேள்வி ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. இயேசுவின் தெய்வீகம் இதனால் நிரூபிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு சிறு காரியம் இருந்திருந்தாலும் அதை அவர்கள் மிகப்பெரிய ஒன்றாய் அன்றைக்கு பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவருடைய கேள்விக்கு யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை ஏளனம் செய்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே இப்படித்தான். ஒருவேளை பட்டிமன்றத்திலே பேசுகிறவர்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த முறையைத்தான் கையாள்வார்கள். எதிர்கட்சியினர் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் பேசுகிற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை ஏளனமாக்கி எடுத்து சொல்வார்கள். இங்கே இந்த யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவர் என்றும் கூறுகிறார்கள். சரி, யோவான் 8:49-51 வரை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தெண்டைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையானவர்களே, அந்த கூட்டத்தின் மத்தியிலே இயேசு நிற்பதை நாம் காணக்கூடியவர்களாயிருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்கள் அவரை பகைத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் தங்கள் இருதயத்திலே அவரை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் இயேசுவினுடைய உள்ளத்திலே அன்பு மட்டுமே இருந்தது. அவர்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறார். அவருடைய மரணத்தை குறித்து அவர்களும் எண்ணுகிறார்கள். ஆனால் அவரோ தனது உயிரை அவர்களுக்காக கொடுக்கப் போகிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தெண்டைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது நித்திய ஜீவனை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்வதாயிருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனிதன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரனாயும் இருக்கிறார். யோவான் 8:52-59 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஆபிரகாமோடு கூட ஒப்பிட்டு ஆபிரகாம் யார், தான் யார் என்பதை விவரிக்கிறார். குறிப்பாக 56 சொல்லும்பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு கழிகூர்ந்தான் என்றார். ஆபிரகாம் இயேசுவை பார்த்தாரா? ஆம், நிச்சயமாக பார்த்தார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் காட்சியளித்ததாக நாம் பார்க்கும் இடங்களிலே காட்சியளித்தவர் இயேசு கிறிஸ்துவே. ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், யோவான் 1:18 மிக தெளிவாய் இதை சொல்லியிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சரீரம் அங்கே புதைக்கப்பட்டாலும் ஆபிரகாம் மரிக்கவில்லை, தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார். இதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 20:38 சொல்லும்பொழுது, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார், எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். வேதத்தை புரட்டும் சிலர் கூறுவது என்னவென்றால், ஏசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசிரியர், தான் தேவன் என்று ஒருபொழுதும் அவர் தன்னை சொல்லவில்லை என்று கூறுகிறார்கள். அருமையானவர்களே, யோவான் 8:58 இயேசு சொல்லும்பொழுது, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நான் இருந்தேன் என்று சொல்லவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். யெகோவா தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுதும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றுதான் வெளிப்படுத்தினார். யூதர்கள் அதை சரியான விதத்திலே அறிந்திருந்தார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவேதான் அவர் தேவ தூஷணம் சொல்கிறார் என்று சொல்லி அவர் மேலே கல்லெறியும்படியாக கற்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவரா அல்லது பொய்யரா? அவர் தேவனும் இரட்சகருமாயிருக்கிறாரா அல்லது அவர் அப்படி இல்லையா? நீங்கள் அதை குறித்து தீர்மானிக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆனால் நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய எந்த ஒரு தீர்மானத்தினாலும் அவரிலே எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை. ஏனென்றால் அவரே யெகோவாவாக இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தீர்மானம் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் உலகத்தின் இரட்சகர் என்பதை நீங்கள் பூரணமாய் நம்புகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் யோவான் 9 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற 5 அற்புதத்தை குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்தும் இதிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்று கூறினபடினாலே யூதர்கள் அவரை கொல்ல முற்பட்டார்கள். யோவான் 8 அதிகாரம் 59 வசனத்திலே நாம் பார்ப்பதென்ன? அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அவருடைய வேலை இன்னமும் வரவில்லை. எனவே அவர்களால் அவர் மேலே கை போட முடியவில்லை. தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்கப் போகிற செய்தியும் அவர் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார் என்பது தொடர்பானதுதான். இயேசுக்கு எதிர்த்து நின்றவர்களால் எதையுமே பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் பார்வையற்றவர்களாயிருந்தார்கள். உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நின்றபொழுது பார்வையற்ற அந்த மனிதனாலும் அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தப் போகிறார். அவன் இயேசுவை காணும் என்பதாக அவனுடைய கண்கள் சரி செய்யப்பட வேண்டும். அவனுடைய கண்களிலே அவன் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியை பொறுத்த மட்டிலேயும் அனுப்பும் ஒருவர் இருக்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் ஒருவர் இருக்க வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒளியை குறித்து நாம் கேள்வி எழுப்புகிறோம். ஒரு காட்டிலே ஒரு மரம் கீழே விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே ஒரு சத்தம் ஏற்படுகிறது. அங்கே ஒருவரும் இல்லை. அப்படியென்றால் சத்தம் உண்டானதா? ஆம், சத்தம் உண்டானது. ஆனால் அங்கே அதை காதுகளிலே கேட்டு விவரிக்க யாரும் இல்லை. சத்தம் உண்டானாலும் அதை கேட்டு சத்தம் உண்டானது என்று சொல்ல ஒருவர் தேவை. ஒருவர் பார்வையற்றவராயிருப்பதனாலே வெளிச்சம் என்று ஒன்று இல்லை என்று கூற முடியாது. ஒளியானது கண்களின் பார்வை எத்தன்மையாயிருக்கிறது என்பதை சொல்கிறது. உலகத்தின் ஒளியானவர் ஆத்மாவின் நிலைமையை வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசேயர்கள் தாங்கள் காண்கிறோம் என்று எண்ணினார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பார்வையற்றவர்களாகவே இருந்தார்கள். மேற்கு வெர்ஜீனியாவிலே ஒரு சுரங்கம் ஒன்றிலே ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. மண் சரிவினாலே அநேகர் இருளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக வந்த குழுவினர் இறுதியாக கஷ்டப்பட்டு ஒரு பாதையை அமைத்து அவர்களுக்கு விளக்கை கொண்டு வந்தார்கள். அங்கே இருந்த இளைஞர்களிலே ஒருவன், நீங்கள் ஏன் விளக்கை போடவில்லை என்று கேட்டான். அப்பொழுது எல்லாரும் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பின்னர்தான் அந்த வெடி விபத்தினாலே அவனுடைய கண்கள் இருளடைந்து விட்டது என்பதை அறிந்தார்கள். எல்லாமே இருளாயிருக்கும் பொழுது அவன் பார்வையை இழந்து போனது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வெளிச்சம் அங்கே கொண்டு வரப்பட்ட பொழுதுதான் அவன் பார்வையற்றவனாய் இருக்கிறான் என்பது அறியப்பட்டது. இதே கருத்திலேதான் இயேசு கிறிஸ்து 39 வசனத்திலே கூறுகிறார். பாருங்கள், அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்கிறார். வெளிச்சமானது உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய பார்வையற்றவர்களாயிருப்பவர்கள் அதை குறித்து உணராமல் இருக்கிறவர்கள் ஒளியானது வரும்பொழுது தாங்கள் பார்வையற்றவர்களாயிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பொறுப்பானது அங்கே முடிவடைந்து விடுகிறது. கேட்கிறவர்களுடைய இருதயங்களை திறந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களை கீழ்ப்படியை செய்வது பரிசுத்த ஆவியானவருடைய பணியாயிருக்கிறது. நாம் உலகத்தின் ஒளியான இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 2:15-16 வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 2:15-16 வசனங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆம் அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லும் ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நாம் வெற்றி உள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பிரகாசிக்கும்படியாக மட்டுமே கர்த்தரே எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். உலகத்தின் ஒளியை மற்றவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். ஒருவேளை யாராவது ஒருவர் கேட்கலாம், உங்களுடைய ஒளி எங்கே? என்னாலே அதை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லலாம். அவனை பார்த்து நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், நீ பார்வையற்றவனாயிருக்கிறாய் என்பதுதான். மற்றொருவர் உங்களை பார்த்து, நீங்கள் இயேசுவாகிய உலகத்தின் ஒளியை எங்களுக்கு காட்டியதற்காக நன்றி என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்திலே நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன் என்றும் அவர்கள் கூறுவார்கள். சரி, யோவான் 9:1 பார்ப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஏற்கனவே யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கொடுத்த செய்தியை தொடர்ந்து இந்த சம்பவம் வருவது மிக அருமையானதாக இருக்கிறது. ஒருவேளை 8:9 9:1 இடைப்பட்ட பல காலங்கள் ஆகியிருக்கலாம். 9:1 நான் பார்க்கும்பொழுது அவர் அப்புறம் போகையில் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது மிக அவசர அவசரமாக அல்ல, சாதாரணமாக இருந்த ஒரு நாளிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதனை குணமாக்கியதாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் இந்த ஒன்றுதான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 9:2 பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இங்கே இந்த வியாதிக்கு காரணம் என்ன என்பதை சீஷர்கள் தீர்மானிக்க முற்படுகிறார்கள். இது யாருடைய பாவம் என்பதை குறித்து யோசிக்கிறார்கள். அந்த நாட்களின் வழக்கப்படி 4 விதமான விடைகளை இந்த கேள்விக்கு சொல்லலாம். இந்த நாட்களைப் போலவே அந்த நாட்களிலேயும் இவன் இப்படி பார்வையற்றவனாய் பிறந்ததற்கு காரணம் இவனுடைய முற்பிறப்பில் இவன் செய்த பாவம் என்று சிலர் எண்ணினார்கள். இந்த விளக்கத்தை யூதர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. யாத்ராமும் 20:5 சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு இது அவருடைய தகப்பனார் செய்த பாவமாயிருக்கலாம், அல்லது 3-4 தலைமுறை மட்டும் பாவங்கள் தொடர்கிறதா இருக்கிறது என்றும் எண்ணினார்கள். இவ்வாறு கூறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக ஆதாமினுடைய பாவம், அதாவது எல்லா மக்களுக்கும் சந்ததி சந்ததியாக தொடர்கிறதா இருக்கிற பாவம், இதனாலே மரணமும் வியாதியும் வருகிறது என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்து உண்டு. இறுதியாக யூத மத போதகர்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது கூட பாவம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். எனவேதான் சீடர்கள் அவ்வாறு கேட்டார்கள். யோவான் 9:3-5 பாருங்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். அவர்கள் எதிர்பார்த்த பதிலை இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஏன்? இங்கே முக்கியமானது இது யார் செய்த பாவம் என்று தோண்டி கண்டுபிடிப்பதல்ல, முக்கியமானது அந்த மனிதனுக்கு சுகமளிப்பது. ஒரு வியாதி வரும் முன்னதாக அது வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அது வந்த பிறகு குணமாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. தேவன் எல்லா வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஞானமுள்ள காரணங்களை வைத்திருக்கிறார். எல்லா நேரங்களிலேயும் நமக்கு வரும் துன்பங்கள் ஏன் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதில்லை. எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலைகளிலேயும் வியாதிகளிலேயும் துன்ப நேரங்களிலேயும் நாம் அவரோடு நெருங்கிய விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் இருளான காலங்களிலேயும் அவரை பற்றி பிடித்து நடப்பது ஒன்றையே அவர் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த மனிதனை குறித்து இயேசு சொல்லும்பொழுது, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய கிரியையை செய்ய வேண்டும், ஏனென்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்பதைத்தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். அருமையானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் யாராகவோ வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை படைக்கவில்லை, அவருடைய மகிமைக்காக நம்மை படைத்திருக்கிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் நம்மை படைத்ததின் முழு நோக்கத்தையுமே நாம் அறியாதவர்களாகிவிடுகிறோம். இந்த பாடுகளும் துன்பங்களும் நமக்கு வருகிறதுனாலே தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையடைகிறது. இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை இயேசு குணமாக்கிய பொழுது தேவன் மகிமைப்பட்டார். இவன் சுகம் பெற்ற பொழுது வாழ்நாளெல்லாம் கண்களால் பார்க்கக்கூடியவனாக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டு அவரை இரட்சகராகவும் அவன் ஏற்றுக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இரவு வரும்பொழுது எல்லா மனிதர்களுமே பார்க்க முடியாதவர்களாகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் ஆவிக்குரிய ஒளியாயிருக்கிறார். அவராலே அல்லாமல் நாம் எல்லாரும் பார்வையற்றவர்களாகவே இருப்போம். அவர் இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் அவரே உலகத்தின் ஒளி. இன்றும் அவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் மூலமாக அவர் நம்மிடத்திலே வருகிறார். தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய கண்களை திறக்காவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக பார்வையற்றவர்களாகவே காணப்படுவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள், துன்பங்கள், பாடுகள் வரும் என்றால் அவற்றின் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமையடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வியாதிக்கும் காரணம் பாவம் என்று நாம் சொல்ல முடியாது. அதே வேளையிலே பாவத்தின் விளைவாக நாம் இந்த உலகத்திலே பாதிக்கப்படவே மாட்டோம் என்றும் கூற முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அதன் மூலமாய் நாம் ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கும் அவருடைய நாமம் மகிமை அடைவதற்குமே அதை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைவுகளை குறித்து மட்டுமே எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டில்லாமல், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே வாழ அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்து எங்களை உயிர்ப்பித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு காலத்திலே ஆவிக்குரிய நிலைமையிலே பார்வையற்றவர்களாய் காணப்பட்டோம். உம்முடைய வசனங்களினாலே தூய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே பேசினபடினாலே எங்களை நாங்கள் காணவும், எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யவும், உம்முடைய கரத்திலே மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளவும் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வியாதியினாலே பாதிக்கப்பட்டு துக்கத்தோடும் மன வருத்தத்தோடும் இருப்பார்கள் என்றால், பயத்தோடு இருப்பார்கள் என்றால், நீர் அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரணத்தினாலே இந்த துன்பங்களையும் வியாதிகளையும் வருத்தங்களையும் நீர் அனுமதித்தீரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வளரவும், நாங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடையவும் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11.